பொய்னை தவிர விட்டு சிற்றம்பலத்தே பையனின் நாடல் காண்பான் பரமனான் வந்தவாரே பசுபாதம் வருத்தரூடி பத்திமையும் பரிசுமேலா பசுபாதம் வருத்தரூடி பித்தனிவன் என என்னை அகுவித்து பேராமே பித்தனிவன் என என்னை அகுவித்து பேராமே சித்தமெனும் திங்காய் திருப்பாதம் கட்டு வித்த வித்தகனால் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே வித்தகனால் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனேள பாவகத்தால் அமுக்குண்டறிவிந்து விளை ஒன்றும் அறியாதே அடவிலானந்தம் அளித்தென்னை ஆண்டானை களவிலாவானவரும் தொழுந்தில்லை கண்டேனே அருக்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே சிவதர்மோத்தரத்தில் இறுதியலாக இருக்கின்ற கோபுர இயல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். சிவதர்மோத்தரம் என்பது 12 இயல்களை உடையது. அப்படிப்பட்ட இந்த 12 இயல்களில் இப்போ 11 இயல்கள் முடிஞ்சிருக்கிறது. மொத்த 1208 பாடல். அப்படிப்பட்ட இந்த நூல் வந்து ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு. சிவாகம 28 சர்வோத்தம் என்கிறது ஒரு ஆகமம். அந்த ஆகமத்தில் இருக்கிற சங்கதியைத்தான் இத்தமிழில் பாடுறார். அது முருகப்பெருமான் அந்த ஆகமத்தை அகத்தியருக்கு உபதேசித்ததாக வரலாறு. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய இந்த நூல் சிவதருமோத்தர என்று பெயர் பெற்றது. சிவ தருமத்தை உபதேசிக்கின்ற நூலாகையினால சிவதருமோத்தர. உத்தரம் என்றால் உபதேசம், உத்தரம் என்றால் உபதேசம். உத்தரவுன்னு சொல்றாங்கல்லவா, சாமி உத்தரவு தந்தது என்று சொல்லுறாங்கல்ல. உத்தரவு என்றால் உபதேசம், உத்தரவு என்றால் நல்லதும் நல்லதும். ஆகையினாலே இப்ப உத்தரகோஷம் அங்கேன்னு இருக்குது அல்லவா. உத்தரகோஷம் அங்கேனா மங்கை உமாதேவி, உமாதேவிக்கு கோஷம் என்கின்ற ஆகமத்தை உபதேசம் பண்ணி அப்படின்னாலே உத்தரகோஷம் அங்கே இருந்தது. கோஷம் என்றால் நூல், மங்கை என்றால் உமாதேவி, உத்தரம் என்றால் உபதேசம். ஆகமம் ஆகிய நூலை மங்கை ஆகி உமாதேவிக்கு உபதேசித்த அப்படினாலே உத்தரகோஷம் அங்கை என்று. அப்படி இது வந்து சிவ தர்மத்தை உபதேசிக்கின்ற அப்படினாலே சிவ தர்மோத்தரம் என்று. சிவ தர்மத்தை உபதேசிக்கின்ற அப்படினாலே தர்மங்கள் பல வகையாக இருக்கிறது. உலகத்தை நோக்கி செய்கின்ற பசு தர்ம பாச தர்மங்கள் இல்லாமல் பாச தர்மம் என்பது தன்னுடைய புத்திர புத்திராதிகளுக்கு மாத்திரம் செய்கிறது பாச தர்மம். தன்னுடைய பேரன் பேத்தி மகை மருமக காதுங்கச்சி அண்ணன் தம்பிக்கியா செய்கிறது, பொருளை செலவு பண்றது. அதை வெளியில பிரமாதமா பேசிக்குவா, அவ்வளவு செஞ்சு இவ்வளவு செஞ்சு அப்படின்னு பிரமாதமா பேசிக்குவா. அது பாசத்தர்மம். பசுதர்மம் என்பது பொதுவாக உலக மக்களுக்கு மற்றவர்களுக்கு வந்து உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, பள்ளிக்கூடம் கட்டுவது, ஆஸ்பத்திரி கட்டுறது, சோலை அமைக்கிறது, சாலை அமைக்கிறது, குளம் அமைக்கிறது, இது மாதிரி பொது ஜனங்களுக்கு அதை உபயோகிச்சு நன்மை அடையட்டு என்பதாக அது பசு தர்மம். சிவனுக்கும் சிவனடியாருனுக்கும், சிவனடியாருனுக்கு செய்கின்ற தர்மம் சிவ தர்மம், அது பதி தர்மம். பதி தர்மம் என்றாலும் புண்ணியம் என்றாலும் ஒன்றுதான், பதி புண்ணியம், பசு புண்ணியம், பாச புண்ணியம் என்று மூன்று வகையாக நம்முடைய நூலிலே சொல்லப்படுகிறது. அதிலே பாச புண்ணியமும் பசு புண்ணியமும் எப்படிப்பட்டது என்று கேட்டால், ஏல வந்து பாச புண்ணியம் வந்து அவனுக்கு பலன் தர்றது சொல்ல முடியாது, தராது. பசு புண்ணியம் பலன் தரும். பசு புண்ணியம் எப்படி பலன் தருமன்னா, சொர்க்காதி முதலான போகங்களை கொடுத்து அப்புறம் கொஞ்சம் காலத்திலே இறக்கி விட்டுரும், தீந்து போச்சுன்னா கீழே இறக்கி விட்டுரும், அப்புறம் எங்க போகான்னு சொல்ல முடியாது. அந்த பசு தர்மத்தையும் ஆணவத்தோடு செய்திருந்தான்னா அதுக்கு அப்படி சிறப்பான பலன் சொல்ல முடியாது பசு தர்மத்தையும். அதனாலே பாச தர்ம பசு தர்மங்களை நீக்கி பதி தர்மமே உயர்ந்தது என்று நம்முடைய நூல் சொல்லுகிறது. பதிபுண்ணியம் ஆகிய சிவபுண்ணியம்தான், பதிபுண்ணியம் என்றாலும் சிவபுண்ணியம் என்றாலும் ஒன்றுதான். அதனால் அப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தை செய்வதுதான் சாலை சிறந்தது. அதனால சிவரோகம் கிடைக்கும், அழியாத பதவி கிடைக்கும், மீட்டுங்க வந்து வினைப்பிரவி சாரமாட்டார்கள் என்றெல்லாம் நம்முடைய நூல்கள் சொல்லுகிறது. அது சிவபுண்ணியம், பதிபுண்ணியம் என்று பெயர். அப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தை தான் நாயன்மார்கள் எல்லாம் செய்து பெறுதற்கரிய பெரு பெற்றார்கள். செய்தற்கரிய செயல்பல செய்து எய்தற்கு அரியதனை எய்தினார்கள், செய்தற்கு அரியதை செய்து எய்தற்கரியதை எய்தினார்கள். அதனாலே அப்படி பதிபுண்ணியமாகிய சிவபுண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அதற்கு பலனை சொல்லி அதற்கு மேல பாவ வகைகளையும் சொல்லி, இது பாவம் இது பாவம் என்று சொல்லி அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனைகளையும் சொல்லி இருந்தது. சரியகிரிய யோக ஞானம் முதலானவற்றை சொல்லியது, அறம்பொருள் என்ப வீட்டை சொல்லியது, சுவாமியினுடைய பெருமையை சொல்லியது, சிவபரத்துவத்தை சொல்லியது, இப்படி எண்ணில்லாத தர்மங்களை எல்லாம் எடுத்து இந்த நூல் உபதேசிக்கிறது. இதுல 12வது இயல் கோபுர இயல் என்று பெயர். கோபுரம் என்று சொன்னால் இந்த பிருத்திவியை முதலாக நாதமுடிவாக இருக்கிற தத்துவங்கள், பிருத்திவி தத்துவம் இருக்குது அல்லவா, இது முதலாக நாதமுடிவாக 36 தத்துவங்களும் ஒன்றுக்கொன்று உயர்வாக இருப்பதனாலே, ஒன்றுக்கொன்று உயர்வாக போய்கொண்டே இருப்பதனாலே கோபுர இயல் பெயர். ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு அண்டங்களாக இருக்கிறதுங்கிறார். ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு அண்டங்களாக இருக்கிறதுங்கிறாரு. இப்படி அண்டங்கள் எப்படி அடுக்கடுக்கா, தத்துவங்கள் எப்படி அடுக்கடுக்காக இருக்கிறதோ, பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் மெய் வாய்கண் மூக்கு செவி வாக்கு பாதம் பாணி வாயு பத்தம் மனம் புத்தி சித்த அகங்காரம் வந்த கலை நேதி காலம் வராகம் புருடம் அதற்கு மேலே அந்த சிவதத்துவம் ஈஸ்வரம் சுத்தவித்து ஈஸ்வரம் சாதாக்கியம் விந்து நாதம் இப்படி 36 தத்துவங்களும் ஒன்றுக்கொன்று மேல அடுக்கடுக்கா இருப்பது போல அண்டங்களும் அப்படி அடுக்கடுக்கா இருக்கு, அண்டங்களும் அடுக்கடுக்காக இருக்கிறது. எது போலனா கோபுரம் போல இருக்கிறது. கோபுரம் எப்படி இருக்குது, அடுக்கடுக்கா இருக்கு அல்லவா, அது போல கோபுரம் போல இருப்பதுனால இதுக்கு கோபுரம் எழுந்து அண்டப்பகுதியின் உண்டை பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் வகிறேன் 100 கோடியும் ஏற்பட விரிந்தன. அது எப்படி இல்நுழைகளின் துண்ணனுப்புறைய சிறியவாக பெரியோம். ஆகையினாலே இப்படி அண்டங்களினுடைய வகையை, உலகத்தினுடைய வகையை, அதுக்கு மேல பசுக்களினுடைய வகையும், இப்படி பல சிறப்புகளை எல்லாம் இந்த கோபுரையில் இந்த ஞானாசிரியர் விளக்குகிறார். அது கோபுரம் என்பது ஒரு பெரிய திருக்கோயிலின் நுழைவாயின் மேல் நிமிர்ந்தெழுந்து நிற்கும் சிற்பசகிதமான கட்டுமானம். ஆனால் இங்கு கோபுரம் என்பது சிவ உலகில் சிவபெருமான் எழுந்தருள் இருக்கும் திருக்கோயிலின் முடிவிடத்தில் நத்தை பத்திரை நந்தை பத்திரை சுரபி சுசீலை சுமனை என்ற 5 பசுக்களும் தங்கி நிற்கும் கோபுர ஆதல் இந்த இயலின் 91 பாடலால் தெரிகிறது என்று இவர் எழுதுகிறாரு. ஆயினாலே அகத்தியர் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, ஆக்குவதும் அழிப்பதும் அறத்தினையும் மரத்தினையும் மாக்கடரும் ஐந்தனவே அரைந்தனைமுன் அருமுகவர் வாக்களவை நிலவும் மேலை அருள் விரிய எனக்கறிய ஆக்கமுறை அனைத்துயிருக்கும் அவற்றாலும் அலரவே. எப்படி கேட்கிறாருன்னா, ஆறுமுகனே, அறத்தை வளர்ப்பதும் பாவத்தை அறுப்பதும் பசுக்கள் தரும் பால் முதல் சாணங்கிராக உள்ள 5 பொருளுமே என்று பரிகாரையில் முன்பு உரைத்தாய் உரைத்தாய் அப்பசுக்கள் நிற்கும் இடத்தை எனக்கு விளங்குமாறு அருள் புரிய. எல்லா உயிர்களும் இப்பசுக்களின் உருவ அமைப்பை உள்ளபடி உணர்ந்து அவற்றை காத்து அவை தரும் பால் தயிர்னை கோசல ஓமயம் என்ற ஐந்து பொருளின் கலவையை இறைவன் திருமேனிக்கு முழுக்காடல் செய்து புண்ணிய பயனால் உயிர்கள் பாவங்களிலிருந்து விலகி நலம் பெறுவதற்காக என்று அறிகர் என்று சொல்லுகிறார். அதனாலே பஞ்சகவியத்தை பத்தி முன் எழுதிய சொன்னாரா, அப்படி பஞ்சகவியத்தை சொல்லி அந்த பஞ்சகவியம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் அதனால பசுக்கள் மூலமாக கிடைக்கிறது என்று சொல்லி அந்த பசுக்களை எப்படி உற்பத்தி ஆச்சு அது எங்க இருக்கிறது என்று கேட்கிறார். அதுக்கு விவரங்களை சொல்லுகிறார். அகத்தியர் கேட்க ஆறுமுகன் சொல்லுகிறான் என்று சொன்ன அகத்தியருக்கு நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு அதனை நன்றாக விளக்குகிறோம் என்று இளங்குமரப்பெருமான் மோன நிலையில் ஆழ்ந்திருந்து விழித்து சிவ உலகில் சிவபெருமான் சன்னதியில் இருக்கு இறுதியின் இனமான காமதேனு முதலிய பசுக்கள் சிவ உலகில் இருந்து மண் உலக அடைந்து நிற்கும் சுரூபத்தை உனக்கு உணர்த்துவோம் என்றார். அதனாலே அப்படி அந்த பசுக்களானது சிவலோகத்தில் இருக்கிறது. சிவலோகத்தில் சுவாமியின் இடத்துல இடபதேவர் இருக்கிறார் அல்லவா, அதற்கு பக்கத்தில் இந்த ஐந்து பசுக்கள் இருக்கிறதா. அது பூலோகத்துக்கு எப்படி வந்தது, அந்த பசுக்கள் பூலோகத்துக்கு எப்படி வந்தது என்கின்ற வரத்தை எல்லாம் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அதுக்கு அளவு சொல்றாரு, அண்டங்களுக்கு அளவு சொல்றாரு. வீட்டில் நுழையும் கதிரவன் கிரணங்களால் உண்டாகிய துகளாகிய அணு 16 கொண்டது சிறு பிள்ளையின் மயினுனியாகிய கஷாக்கரம். இதெல்லாம் அளவைகள் உங்களுக்கு புரிஞ்சு புரியாம இருக்கும். இந்த வீட்டிலே சாணன வழியாக சூரிய ஒளி வருது அல்லவா, அந்த ஒளியில பாத்தீங்கன்னா ஏராளமான துகள்கள் சுத்தி சுழன்று கொண்டிருக்கும் பத்திரிகையில. அதான் இல் உலை கதிரின் துண்ணணு புறைய சிறியவாக தெரியும் பாணிக்கு மாளிகை வாசகர். அந்த சலர வழியாக வருகின்ற அந்த ஒளியிலே சுழல்கின்ற அந்த துகள்கள் எவ்வளவு சின்னது தெரியாது. இவ்வளவு பெரிய அண்டங்கள் முதல்ல சொன்னார் அல்லவா, அண்ட பகுதியின் உண்டைப்பெருக்கு அளப்பொருந்தன்ன வளப்பொருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றடிகள் 100 கோடி ஏற்படுகிறது சொல்றாரு அல்லவா. இவ்வளவு பெரிய அண்டங்களும் அந்த சூரிய சாளரத்தில் ஒளியின் வழியாக வருகின்ற அந்த துகள்கள் இருக்குதுவாரு சின்ன சின்னது, அது மாதிரி ஆகும்படியாக இவன் பெரியவனாக இருக்கிறான். இந்த அண்டங்கள் இவ்வளவு சின்னதாக தோன்றும்படியாக அவன் பெரியவனாக இருக்கிறான். இந்த அண்டங்கள் இவ்வளவு பெருசு சொன்னார் அல்லவா, இந்த அண்டங்கள் அவனை பார்க்கும் போது இந்த சூரியனுடைய ஒளியிலே வருகின்ற அந்த துகள் போல இருக்குதா அண்டங்கள் அவ்வளவு சின்னதா இருக்கும். இப்ப லட்சாதி விதிங்க இருக்கிறான்னு வச்சுக்க, பல கோடிக்கு அதிபதி பக்கத்துல இருந்தான்னு வச்சுக்க, இவன் இருக்கிற இடமே தெரியும். இப்ப 25-100 வாட்ஸ் லைட் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அங்கே 1000 வாட்ஸ் லைட் இருந்துச்சுன்னா அந்த 100 வாட்ஸ் பல்பு இருக்கிற இடம் தெரியும். அது போல அதனால அத அண்டமூர அணுவா, அத வந்து திருவசைப்பாவில அண்டமூர அணுவா பெருமை உண்டு. அணுவோர் அண்டமாம் சிறுமை உண்டு, அண்டமோர் அணுவாம் பெருமை உண்டு. அண்டம் வந்து அணுவாக தோன்றும்படியாக பெரியவனாக இருக்கிறான், அணு வந்து அண்டமாக தோன்றும்படி இவன் சிறியவனாக இருக்கிறான். திருவசைப்பா அணு வந்து அண்டம் என்று சொல்லும்படியாக இவன் அவ்வளவு சின்னவனாக இருக்கிறான். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலுக்கு அப்பாலாய், பெரியதற்கெல்லாம் பெரியவனாக இருக்கிறான், சிறியவற்றெல்லாம் சிறியவனாக இருக்கிறான். அண்டம் ஓர் அணுவாம் பெருமை உண்டு, அணு ஓர் அண்டமா சிறுமை உண்டு, அடியேன் உண்டவும் உணக்காம் என்பது திருசேபன். ஆகையினாலே அப்படி அந்த சூரிய சாளரத்திலே கதிர் ஒளியிலே வருகின்ற கதிர்கள் எப்படி இருக்கிறது என்றால் மயிர் நுனியில் உண்டாகிய துகளாகிய அதுக்கு பேர் கஷாக்கரம்னு வேறாம். அந்த கஷாக்கரை எட்டுக்கொண்டது லீக்கை, லீக்கை எட்டுக்கொண்டது யூகை, யூகை எட்டுக்கொண்டது யவை. இப்படி சொல்றாரு. யவைங்கிறது நெல்லு, நெல்லுக்கு முந்தி 4 அளவை சொல்றாரு, நெல்லுக்கு முந்தி 4 அளவை அப்படி சொல்லி அளவை நிறைய சொல்றாரு. அந்த அளவை பத்தி உங்களுக்கு சொன்ன குழப்பமா இருக்கும். அப்படிப்பட்ட அளவுகளாலே தத்துவங்கள் வந்து வந்து எப்படிப்பட்டது என்று கேட்டால், பிருத்திவி முதலாக தத்துவங்கள். பிருத்திவி தத்துவம் தானே முதல் தத்துவம், பிருத்திவினா மண்ணு. இந்த பிருத்திவி தத்துவத்துல ஆயிரம் கோடி உலகுகள் உள்ளன. மண் தத்துவத்திற்கு ஆயிரம் கோடி உலகுகள் உள்ளன. மண் தத்துவத்தை விட நீர் தத்துவம் 10 மடங்கு விரிவு முயற்சி உடையது. மண்ணை விட பிருத்திவியை விட அப்பு தத்துவம் இருக்கு. அந்த அப்பு தத்துவம் இந்த பிருத்திவி தத்துவத்தை விட 10 மடங்கு விரிவு முயற்சி உடையது. அதற்கு மேல வந்து நெருப்பு முதல் இயக்க வரையுள்ள உலகுகள் விரிவும் முயற்சியுமாக அதிகமாகப்படும். இப்பாலில் கூறப்படுகின்ற மண் தத்துவம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம் ஆகியவை சிவாகம நூல்களை ஆதாரமாக கொண்டவை. இத்தத்துவங்களின் பெயர்களை கூறும் தத்துவ கட்டளை போன்ற நூல்கள் தமிழில் உள்ளன. ஆனால் ஒவ்வொரு தத்துவத்தின் கூறுகளையும் அவற்றின் இயல்புகளையும் பயன்களையும் விளக்கமாக கூறுவது சிவாகம வழிவந்த தமிழ் சித்தாந்த சாஸ்திரங்களில் உண்டு. ஆகையினாலே இப்படி 36 தத்துவங்கள்லையும் அண்டங்கள் இருக்கிறது, உலகங்கள் இருக்கிறது. இந்த எல்லா உலகம் கடந்து நாத தத்துவத்தையும் கடந்து அப்பால இருக்கிற இடத்துக்கு பேரே இல்லை. அந்த பேர் இல்லாததும் ஊர் இல்லாததுமா இருக்கிற அந்த இடத்துக்கு தான், அந்த இடத்துலதான் சிவன் இருப்பதாக சொல்வது. ஆறாரை நீர்த்து அதன் மேல் நிலையை பேராடியன் பெருமாள் உள்ளதோ என்பது சொல்லுவது. அது வந்து அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் காரணமானா என்று சொல்லுவது. இப்படி எல்லா உலகங்களையும் கடந்து இருப்பது, ஈலாப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்று சொல்லுவது. ஆகையினாலே இப்படி அண்டங்கள், அளவில்லாத அண்டங்கள் எல்லா தத்துவங்களையும் சொல்றாரு. சுத்தவத்தையை பார்க்கிறோம், ஈஸ்வரம் 100,000 மடங்கு அதிகம். ஈஸ்வரத்தை விட சாதாக்கியம் 100,000 மடங்கு அதிகம். சாதாக்கியத்தை விட விந்து 100,000 மடங்கு அதிகம். இவ்வாறு ஒன்றுக்கொன்று அதிகமாகிற அதிகமாகி நாதத அந்தத்தை அது நாதாந்தம்னு சொல்ற முடிவு, நாதத்தின் முடிவு. அந்த நாதாந்தத்துக்கு மேல இருக்கிறதா சௌருமான். நாதாந்தத்துக்கு மேலே இருப்பவன் சிவபெருமான். அது வந்து ஞானிகளுடைய உள்ளத்துக்கு ஆகமத்தை கரைச்சு குடிச்சவங்களுக்கு தெரியும். ஆகமத்தை கரைச்சு குடிச்சு அதுல வந்த ஞானத்தாலே கடவுள் உணர்த்தத்தான் இந்த அண்டங்கள் எல்லாம் தெரியும். அதை வந்து தூங்கி கண்டார் சிவலோகம் இந்த மூளை என்பது திருமந்திரம். அதனால ஞானிகள் தூங்கிக்கிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லா உலகமும் தெரியும். நம்ம விழிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் தெரியும். ஞானிகள் தூங்கிக்கிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்குள்ள எல்லாம் தெரியும். தூங்கி கண்டா சிவலோகம் தம்முடைய என்பது திருமந்திரம். அதனாலே இது வந்து நூல்களிலே ஓரளவு அறியப்படும், ஞானத்தினாலே அறியப்படும்.
அப்படிப்பட்ட உலகங்கள் எண்ணிலாகன. இப்படிப்பட்ட உலகங்களிலே
பூமியில 1,000 கோடி உலகுகள் உண்டென்று உணர்ந்து அவற்றுள் ஓர் உலகின் உயர அகலங்களின் அளவை வரையறுத்து அதனோடு தொடர்புடைய நிலப்பரப்புகளையும் யாம் உரைக்க அறிந்து கொள்வாயாக. இதனால் இந்த உலகுகளை விவரிக்கும் சிவாகம நூலை கற்பவர்களின் பழைய பாவங்கள் விலகும், அதனால் மேலான சிவ உலகை அடைவார். பூமியின் கீழ் அண்டவோடு தொடங்கி பூமியின் மேற்பரப்பு வரை உள்ள தூரம் 50 கோடி யோசனை. பூமிக்கு கீழே 50 கோடி யோசனை தூரம் இருக்கு. பூமிக்கு கீழே, பூமிக்கு கீழே 50 கோடி யோசனை. அது யாரு என்னன்னு சொல்ல முடியும். 50 கோடி யோசனை. பூமியின் மேற்பரப்பில் இருந்து மேலே உள்ள உச்சி வரை உள்ள தூரம் 50 கோடி யோசனை. பூமியின் நடுவே இருக்கும் பெரிய மேருமலையின் நடுவில் இருந்து, மேருமையிலிருந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்காகி இந்த 4 திசைகளின் உலக ஓட்டின் கனவு ஒவ்வொரு திசைக்கும் 50 கோடி யோசனை தூரம் பொருந்தும். தங்க வடிவமாக விளங்கும் உருண்டையான உலகுக்கு வெளியே கிழக்கு முதலாக 10 பக்கங்களிலும் பொருந்தியுள்ள 100 உலகுகளிலும் 100 உருத்தர்கள் இருப்பார்கள். 100 உலகுகளுக்கு மேலே காலாக்கின் முதலான 6 உருத்தரின் உலகு உள்ளன. இந்த உலகுக்கு மேல் 2 உலகுகள் உள்ளன என்பதை உணர்க. ஆக 108 உருத்தர உலகம். அண்டகோளத்தின் மேல் ஓடு 1 கோடி யோசனை உயர்ச்சி. அந்த அண்டகோளத்தினுள் காலாக்கின் உருத்தருக்கு அமைந்துள்ள பொன்மயமான கோயிலின் உயர்ச்சி 1 கோடி யோசனை. அவருடைய திருமேனியின் பொருந்திய எரியின் நெருப்பின் உயரம் 10 கோடி யோசனை. அந்த நெருப்பில் இருந்து கொண்டுகிற புகையின் உயரம் 5 கோடி யோசனை தூரமாக காலாக்கின் உத்தரர். காலாக்கினி ஒருத்தருடைய கோயிலில் இருக்கும் சிங்காதனம் 1000 யோசனை உயரமுடையது. சிங்காதனம் 1000 யோசனை விரிவை உடையது. தீயின் உடையமாக இருக்கிற காலாக்கின் உருத்திரன் உயரம் 16 யோசனை உயரம் என்று அறிவாயாக. ஏன்னா முருகன் இதெல்லாம் படிச்சிருக்கிறான் பாரு, சின்ன பயிலா இருந்தா இதெல்லாம் படிச்சு எல்லாம் சொல்றேன், விவரமா சொல்றேன். மயில் இருப்பதுனால போயிட்டு வந்திருக்கிறேன், ஜர்ன்னு போயிட்டு வந்து. அந்த காலாக்கினி உருத்திரர் வலக்கையில் ஒளி உருந்திய வாளும் அம்பு, இடக்கையில் கேடகமும் வில்லும் ஏந்தி இருப்பார். 10 உருத்திரர்கள் அவர் பக்கத்தில் துணிந்திருப்பார்கள். அவர்கள் தோற்றத்தில் காலாக்கின் உருத்திரரை போலவே இருப்பார். இந்த உருத்திரர் ஒவ்வொருவருக்கும் 1 கோடி உருத்திரர்கள் பரிவாரமாக நின்று வழி செய்வார். அந்த ஒவ்வொரு உருத்திரருக்கும் 1 கோடி உருத்திரர்கள் பணியாளர்கள், அவருக்கு எல்லாம் வேலை பார்க்கிறவங்க. இணைய புரி மித நிறையமிடும் 4 கோடி உரு நினை இனவை 74 நிலைமடமே என நிலவும் துணியுருவர் அவை தண்ணி துரிசர உற்றுனுக்கு அளவு முனிவிலிரு 100,000 30 கோடியுமே. இந்த காலாக்கின் உருத்திரர் உலகுக்கு மேலே 28 கோடி நரகங்கள் இருக்கும். அந்த நரகங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக 28 தளமாக கட்டிய வீடுகள் போல இருக்கும். அவற்றில் பல வகை பெரிய பாவங்களை செய்தவர்கள் கிடந்து துன்பப்படுவர். ஆராய்ந்தால் அந்த நரகங்கள் 30 கோடியே 200,000 யோசனை அளவு உயரமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆள்கள் இருக்கிறாங்க போற ஆளுகள். முன்சொன்ன 30 கோடியே 200,000 யோசனை உயர்ந்துள்ள இடக்கிட இருக்கிற இரும்பால் அமைக்கப்பட்ட புடங்களும் நரக குழிகளின் ஆழங்களும் அவற்றின் மேலே இருக்கிற இடைவெளிகளின் உயரமும் அடங்கும். அவற்றின் இடையில் இருக்கிற புடங்களின் அளவு அதிகமாயிருக்கு. இடையிடையில் நரக குழிகள் 100,000 யோசனை ஆழம் உள்ளவை. ஒவ்வொரு நரக குழிக்கும் மேலே இருக்கிற ஒவ்வொரு இடைவெளியும் 100,000 யோசனை உயரம் உள்ளது. ஒவ்வொரு நரகத்தின் பக்க அறிவு அண்டகோளத்தின் ஓட்டை பொருந்தும். முற்கூறிய புடங்கள் 29 இரும்பு மயமாக இருக்கும். ஒவ்வொரு புடத்தின் உயரமும் 1,158,620 யோசனை என அறிக. அப்புடங்களின் உயரத்தை பார்க்கல அடியில் பொருந்திய புடத்தின் உயரம் 20,000 யோசனை அதிகம் உள்ளது என அறிக. அளக்க முடியாத அளவு, நினைக்க முடியாத அளவு. ஆமா, இவ்வாறு கூறிய எல்லா நரகங்களுக்கும் மேலே உள்ள வெளி 30,000 யோசனை உயரம் உள்ளது. அந்த வெளிக்கு மேல் 100,000 குறைய 1 கோடி யோசனை உயரம் உள்ளது. அதன் கீழ்ப்பாகம் மண்ணாகவும் நடுப்பாகம் இரும்பாகவும் உச்சி பொன்மயமாகவும் பொருந்தும். மேலே இருக்கிற பொன் பூமியிலே நரகர்களின் தலைவராகிய கூர்மாண்டர் பொன்மயமாகிய பொன்பூமியிலே நரகங்களின் தலைவராகிய கூர்மாண்டர் இப்ப சிறைச்சாலைக்கு அந்த சிறைச்சாலை அதிகாரி இருப்பார்ல, சிறைச்சாலையை காவல் பார்க்கிற அதிகாரி, அது போல நரகங்களுக்கு அதிகாரி கூர்மாண்டர். உலக முடிவில் தோன்றுகிற நெருப்பும் கதிரவனும் போன்ற திருவுருவமும் கருத்த முகமும் கை கோடரி தாங்கிய கையும் அழகு பொருந்திய வட்ட வடிவமான விழிகளும் உடையவராக எழுந்தருவிருப்பார் அந்த கூர்மாண்டர். அவரை போன்ற தோற்றமுள்ள உருத்திரர் பலர் அவரை துதித்து பணிவிட செய்து கொண்டிருப்பார்கள். பெண்மான் விழி போன்ற விழிகளையும் நெருங்கிய நயில்களையும் பெண் யாரை நடை போன்ற நடையினையும் உடுக்கையின் இடை போன்ற இடையினையும் உள்ள இசைப்பாடல் பெண்களிடம் பெண்கள் இசைப்பாடல்களை பாடி வணங்க திண்மையான பெரிய கணங்கள் தாம் நிற்கும் முறையிலே நெருங்கி நின்று வணங்க கூர்மாண்டர் எண்ணம் உடையவராய் துன்பம் இல்லாதவராய் அந்த நரகங்களுக்கு தலைவராக இருப்பார் இருப்பாரா. சரி, இவ்வாறு சொல்லிய கூர்மாண்ட உலகின் மேலே உள்ள இடைவெளி 9,100,000 யோசனை உயர் தூரமாகும். இந்த இடைவெளியின் மேல் பொன்மயமாக இருக்கிற ஆபாத பாலாத்தின் ஆபாத பாதாளத்தின் உயர்ச்சி 10,100,000 யோசனை அளவாகும் என அறிகள். அந்த பாதாளம் 3 பிரிவுகளாக இருக்கும். அதன் கிழக்கு பகுதியில் திதியின் மக்களாகி தைத்திரியர் இருப்பார்கள். நடுப்பகுதியில் நாக அரசன் இருப்பான், மேற்கு பகுதியில் மேலான ஒளிபுருந்திய அரக்கர் இருப்பார். இவ்வாறு ஏனைய பாதாளங்களிலும் விரும்பு உயரமாக உள்ள பகுதிகளிலும் அவற்றிற்குரிய அதிபதிகள் இருப்பார்கள். தக்கனுடைய 13 பதவிகளை காசிவர் மணந்தான். அவர்களுள் திதி என்றோல் பெற்ற பிள்ளைகளை தைத்தியர், அசுரர், அரக்கர், ராக்கதர் என்று கூறுகிறார்கள். அதிதி பெற்ற பிள்ளைகளை தேவர்கள் என்கிறார்கள். தேவரும் அசுரரும் ஒரே தந்தையின் மக்கள். ஆகவே அவர்கள் சகோதரர்கள் ஆவார்கள். இப்ப சொன்னவா வந்துருச்சு. ஆவார் அவர்கள் ஒரு சாரார தீயவர் என்றும் இன்னொரு சாரார் நல்லவர் என்றும் கூறு சொல்லுவர் சொல்லுவார்கள். அந்த பாதாளத்துக்கு மேல் பதுமதள பாதாளம் பதும ஒளி போல் இருக்கும், அதன் மேல் நிதளதள பாதாளம் நிந்திர நீல நிறம் போல் இருக்கும், அதற்கு மேல் சுதலதள பாதாளம் புஷ்பராக நிறம் போல் இருக்கும், அதற்கு மேல் மாதள பாதாளம் வெள்ளிமயமாக இருக்கும். பாதாளம் ஏழினுங்கள் அதற்கு மேல் ரஜாதலம் பூலோகம் பூலோகம் ஜூலோகம் அதல அதல விதல சுதல மகாதல ரசாதல பாதாளம் என்கின்ற கீழே உலகம். பூலோகம் பூலோகம் ஜூலோகம் ஜனலோகம் தபூலோகம் மகாலோகம் சத்தியலோகம் மேலே லோகம் இப்படி சொல்லுது. ஏழண்டத்துக்கு அப்பாலான்னு சொல்றாருல அப்பர் சுவாமி. ஆகையினாலே இப்படி அதற்கு மேல் ரஜாதல பாதாளம் முத்தி நொழி போல இருக்கு, அதற்கு மேல் பாதாளம் 9 வகை ஆவரண கற்களின் ஒளி பொருந்தியதாக இருக்கும். அந்த பாதாளத்தின் உடலில் 800,000 இளம்பெண்கள் இருப்பார்கள். அப்பாதாளத்தின் மேலே இருக்கு இடைவெளி 10,00,000 யோசனை தூரம் உள்ளது உள்ளது. ஆடகேசர உருத்திர உலகம் இருப்பார்கள். அப்பாதாளத்துக்கு மேல ஆடகேசர உலகம் உள்ளது. அது 900,000 யோசனை பரப்பளவுடையது. அதில் ஆடகேசருக்கு புதுமையான தங்க மாளிகை ஒன்று உள்ளது. அவர் தங்கியிருக்கிறது தங்க மாளிகையா தங்கியிருக்கிறது தங்க மாளிகை ஒன்று உள்ளது. அது 1,000 யோசனை அளவு உயரமுடையது. அதில் கோபம் உள்ள அசுரர்களும் நாகர்களும் வெற்றிமையுள்ள அரக்கர்களும் முறைப்படி புகழ்ந்து வணங்க ஆடகேசர் சிறப்பாக அமர்ந்திருப்பார். அடகேசர் உருத்திர வர்க்கத்தில் குருமாண்டர் அடகேசர்ல உருத்திர வர்க்கத்தார்கள் இருப்பார்கள். ஆடகேசர் உலகின் மேலே உள்ள நிலம், அந்த அடகேசர் உலகின் மேலே இருக்கிற நிலத்தின் கனம் 1 கோடி யோசனை அளவு உயரம் உள்ளது. உப்பு இல்லாத அண்டகோளத்தின் ஓடு முதல் ஆடகேசர் உலகின் மேலே இருக்கும் பூமி வரை தவறு நேராமல் அளவிட்டால் இவற்றிற்கு இடையே உள்ள உயரம் 50 கோடி யோசனை தூரம் ஆகும். ஆடகேசர் நரகத்துக்கும் குகைவழிக்கும் தலைவராக எழுந்தருளி இருப்பார். அந்த குகைவழியின் அகலம் 1,000 யோசனை அளவுடையது. அக்குகை நரக உலகம் தொடக்கம் முதல் இறுதி நரகம் வரை செல்லும். பிரமாண்டத்தின் மேலே இருக்கிற பூமி வரை அதன் கீழ்ப்பகுதியின் அமைப்பை ஒழுங்குபட உரைத்தோ இனி பூமியின் நடுவே இருக்கிற பெரிய மலையையும் கீழே சொல்லிவிட்டு இப்ப மேல வர்றார். பூமியை சொல்றாரு, இப்ப நம்ம உலகத்தை சொல்றாரு. பூமியின் நடுவே இருக்கிற பெரிய மலையையும் அதன் பகுதிகளையும் சொல்லுவோம் அறிவாயாக. இப்பூவுலையின் அகலம் 100 கோடி யோசனை தூரமாகும். 100 கோடி யோசனை தூரமாகும் தூரமாகும் 100 கோடி யோசனை தூரமாகும் இதன் நடுவே மேருமலை நிற்கும். மேருமலைங்கிறது இமயமலையில ஒரு பகுதி மேருமலை, அது நடுவில் நடுவே இருக்கும். பூமியின் அளவு பொன்மயமான அம்மேருமலையின் முன் சொன்ன கீழுலகத்துக்கு மேல் கடலால் சூழப்பட்ட பூமியின் நடுவே பொருந்தி பூமிக்கு கீழே 16,000 யோசனை அளவு புதைந்து பூமிக்கு மேல் 84,000 யோசனை உயரம் விளங்கி தோன்றும். பூமியின் கீழிருந்து மேல் மூடு வரை 100,000 யோசனை உயரம் என்று அறிவாயாக. அம்மேருமலையின் அடிவிரிவு 16,000 யோசனை, அதன் உச்சியின் விரிவு 32,000 யோசனை. அது தாமரை காயை போல அடிசிறுத்து நுனி விரிந்து முடிவு பெறும். அதன் பக்கத்தில் ஒன்றுக்கொன்று விரிவு அதிகமான 3 முகடு பொருந்து அவற்றுள் நுனி முகட்டில் பல சிகரங்கள் தோன்றியுள்ளன. மேருமலையை பத்தி இப்படி சொல்றாரு. யாரும் முழுவதும் போய் கண்டவர்கள் இந்திரன் முதலான 8 திசைகளின் காவலர்களும் தத்தமுக்கு ஏற்ற திசையின் சிகரத்தில் இருப்பார்கள். அந்த 8 சிகரங்களுக்கு நடுவே அழகு பெற பரம விஷ்ணு உருத்திரர்கள் ஆகிய 3 தங்குவதற்கு 3 சிகரங்கள் உள்ளன. தடவரையின் நடு உச்சிதனில் முளைத்த சிகரத்தின் வடிவுடைய மனோபதிதான் மலரையன் வாழ்வுரி. மேருமலையின் நடுவே உள்ள மனோபதி என்னும் சிகரத்தில் பரமன் எழுந்தருளி இருப்பார். இந்த பூலோகத்திலேயே இங்க இருக்கிற பரமா அந்த மனோவதி என்னும் நகர சிகரத்திற்கு மேற்கே உள்ள வைகுந்த விட்டு நூறுக்கும் இடமாகும். வைகுந்தத்திற்கு வடக்கே கிழக்கே கிழக்கு திசையில் உள்ள யசோவதி என்னும் சிகரத்தில் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் எழுந்தருளி இருப்பார். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் வேறு, சிவபெருமானுக்கு கீழே இருக்கிற பரமேஸ்வரம். இவ்வாறு மேருமலையின் நான்கு பக்கமும் உள்ள அடிவாரத்தில் கிழக்கு திசையிலே மந்தரமலையும், தென் திசையில் கந்தமாதன மலையும், மேற்கு திசையில் நீலநிறம் போன்ற புகுலமலையும் அழகு பொருந்து நிற்கும். வட திசையில் பார்சுவ மலை சிகரம் ஒன்று இருக்கும். நான்கு திசைகளிலும் உள்ள மலைகளின் மிக உயரமாக வளர்கின்ற வெண் கடம்பு மரம், நாவல் மரம், அரச மரம், முதுமரம் என்ற பெயரும் பளபளப்பான இலைகளும் உள்ள ஆலமரம் ஆகியவை வளர்ந்திருக்கும். நாலு திசையிலையும் கடம்பு மரம், வெண்கடம்பு மரம், நாவல் மரம், அரச மரம், ஆலமரம் ஆகிய நாலு திசைகளில் நான்கு மரங்கள் வளர்ந்திருக்கலாம். அதிலே வந்து கிழக்கு உள்ள கிழக்கில் உள்ள மந்தரமலை அடிவாரத்தில் அருண என்னும் குளம் இருக்கும். தெற்கில் கந்தமாதன அழிவ மலை அடிவாரத்தில் மானத சரசு என்னும் குளம் இருக்கும். மானத சரசுங்கிறது அந்த மானசரோவர். அந்த மானசரோவர் வந்து பரம நாயகனுடைய மனசால சிரிச்சு உள்ளதா, அது எவ்வளவோ தூரமா மானசரோவர் தீர்த்தம். மானதம் இமயமலை பகுதியில் உள்ளது. இதனை மானதவாவி என்பார். மலைப்பகுதிகளுக்கு அமைந்துள்ள பாறைகளுக்கு இடையே இருக்கும் நீர்நிலை. தெரியும், கேட்டவருக்கு தெரியும். குளம் கந்தமாதனமலை அடிவாரத்தில் உள்ளது. மேற்கில் ஊலமடி அடிவாரத்தில் குளிர்ச்சி உருந்திய சீதோதயம் என்னும் குளம் இருக்கும். இப்ப கைலாயத்துக்கு போனவங்க அந்த மானசரோவரத்தான சொல்றாங்க, இந்த மற்ற குளங்கள்லாம் சொல்றது இல்ல. இதுக்கு போயிட்டு வர்றதே ஆச்சரியமா இருக்கும். போயிட்டு வந்தா மறுகுறை. சைத்திரக்காய் என்னும் பெயர் உள்ள நந்தனவனம், தெற்கு மலையடிவாரத்தில் விசித்திர என்ன நந்தனவனமும், மேற்கு மலையடிவாரத்தில் வசிப்பதற்கு ஏற்ற நல்ல எங்கு நம்ம வசிக்க முடியும் வைப்பிரதி என்னும் பூங்காவும், வடக்கு மலையடிவாரத்தில் திருதாக்கி என்னும் மலர்புலிலும் அமைந்திருக்கும். அங்கு போனா எல்லாம் பார்க்கலாம். போய் தங்கிக்கணும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு. அப்படிங்கப்பா தெற்கு மலையில் வளர்ந்திருக்க நாவல் மரம் எப்போதும் தேன் போன்ற பழங்களை சொல்லும். நாவல் மரம் தெற்கு பக்கத்துல இருக்குதா, அது நாவல் மரமா, அது வந்து பழங்களை எப்போதும் துரியுமா. நாவல் பழம் நல்லதுன்னு சொல்றாங்க, அதனாலதான் அந்த திருவரக்காவல்ல நாவல் மரத்துக்கடியில் இருக்கிறாரு. நாவல் மரம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கடியில் இருந்துகிட்டு இருக்காரு. நாவல் கொட்டை நல்லதுங்கிறார், சுகருக்கு நாவல் கொட்டையினுடைய சூரணம் நல்லதுங்கிறார், ரொம்ப நல்லதுங்கிறார். நாவல் பழத்துல ஏதோ பெரிய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை அறிபவர்களும் அதை அனுபவிப்பவர்களும் தெரியல அதிகமா. முருகை ஏமாத்தினது கழுவின்னு சொல்லி ஏமாத்திட்டான். அவ அந்த இதை கேட்ட உடனே திகச்சு போனாளா. மேல இருக்கிறவே இடப்பையன், சின்ன பையன், இடப்பையன் சின்ன பையன். அவன் வந்து கீழே வந்து நடந்து வந்து அருப்பான் அருப்பா மேல இருந்தான். நான் தான் பாட்டி மாட்டு மேய்க்கிறவன். சரி என்ன உனக்குன்னா பழம் வேணுமான்னு கேட்டேன். ஆமாண்ணா பசியா இருக்குது ரெண்டு உதுத்து விடுன்னா. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டுக்கிட்டேன். சுருக்கமா உங்களுக்கு திகைப்பு வந்து சுட்ட வளம்னா என்ன, சுடாத வளம்னா என்ன, பழத்துல எப்படி சுட்ட பழம் சுடாத வளம்னு இருக்குமா. நம்ம தெரியலன்னு சொன்னோம்னா புலவரா இருந்துகிட்டு தெரியலன்னு சொன்னோம்னா அது மேல இருக்கிற எடைய மாடு வைக்கிறோம். இவ சமார்த்தியமா சமாளிச்சு விட்டா. சுட்ட பழம் ரெண்டு சுடாத பழம் ரெண்டு போடுன்ட்டான். சுட்ட பழம் ரெண்டு சுடாத பழம் ரெண்டு போடுன்ட்டான். அவன் உதுத்து விட்டேன். உதுத்து விட்ட உடனே பழத்தை எடுத்து ஊர்ந்து நான் மண்ணு ஓட்டிச்சு என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டேன். கெட்டிக்கார பையன் அப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கிட்ட எல்லாம் நான் ஜெயிச்சுட்டு வந்தேன். இவனுகிட்ட தோத்து போனேன். கருங்க அங்காளி கட்டைக்கு நானாத கோடாலி இருங்கதை தண்டுக்கு நான் வாழைமரத்துல சவுண்டு போட்டார். கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி இருங்கதை தண்டுக்கு நானும் இருங்கானில் காரருமை மேய்க்கின்ற காலை இயற்கையே தோற்றேன். ஈரிரவு ஈரிரவுன்னா ரெண்டு நாளைக்கு ஈரிரவு துஞ்சாது என்கள் இந்த இதை நினைச்சு ரெண்டு நாளைக்கு தூக்க வராதுன்னா இவன்கிட்ட தோத்து போனமே நினைச்சு அதுக்கு ஒரு பாட்டு வாழ்க்கை. ஆகையினாலே இப்படி வந்து அந்த நாவற்பழம் தெற்கு மலையிலே வளர்ந்திருக்க நாவல் மரம் எப்போதும் தேன் போன்ற பழங்களை சுரியும். அவற்றை எடுத்து உண்ட உயிர்கள் உடல் வலிமை பெறும். அது நாவற்பழம் சாப்பிடுறது நல்லது. நம்ம தீவுக்கு நாவலன் தீவு போயிரும். தெரியுமா நம்ம தீவுக்கு நாவலன் தீவு போயிரும் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுக்கு தான் நவலம் பெரும் தீவினில் வாழ்வர் நவலம் பெரும் தீவினில் வாழ்வோர் மேவி வந்து வணங்கி வினையோடும் பாவமாயின பற்றறு விட்டு விடும் தேவர் போல் திருநாகேஸ்வரவரே திருநாக தேவர நவலம் தீவு அவற்றெடுத்து உண்ட உயிரில் வலிமை வரும். அதனால் 9 கண்டங்களுக்கு நாவலந்தீவு என்னும் பெயர் ஏற்பட்டது. கனியின் பொன்னிறமான சாறு மேருமலையை வளமாக வரும். அந்த கனியினுடைய சாறு மேருமலையை வளமாக வரும். நவகண்டம் நம்ம நாடுக்கு நவகண்டம் 9 கண்டங்கள்னு வேறு. பாரதத்தை 9 கண்டமாக பிரிச்சிருக்கிறான். கண்டம்னா பகுதி எல்லை. கிழக்கு விதேகம் மேற்கு விதேகம் வட விதேகம் தென் விதேகம் வட விரேபதம் தென் விரேபதம் வட பரதம் தென் பரதம் மத்தியமகண்டம் இவையே நவகண்டம் என்று சொல்லப்படுகிறது. நாவற்பழச்சாறு ஆற்றில் கலந்து செல்வதையே மலையை வளமாகவர் என்று குறிப்பிடப்படுகிறது. மேருவினை வளமாகி மேவியிடும் மண்ணீரை ஆறுமவர்கள் கனக நிறமார் ஆயுதர்கள் ஆயுளூர மேருமலை வளமாக வருகிற நாவற்பழச்சாற்றை அருந்தியவர்கள் தங்க நிற உடல்களை பெற்றவர்களாய் 13,000 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வார். அப்படின்னு அங்க போயிட்டு தான் வரணும். கட்டாயம் அந்த சார பெரிய டின்னு கொண்டு போய் அடைச்சுக்கிட்டு வரும். அதனால நாவற்பழம் சாப்பிடுறது நல்லதுன்னு தெரிஞ்சுங்களே குறிப்பா நாவற்பழம் சாப்பிடுறது நல்லது. அந்த கொட்டைய பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் நல்லது. சக்கரை பிரசர அந்த வியந்த வியால வராது. ஆகையினாலே இப்படி சொல்லுகிறாரு. அப்பழச்சாற்றை அருந்திய ஊர்வன முதலான பிற உயிர்களும் இடம்பெயராத செடி கொடி முதலியவையும் பொன்னிறமாக இருக்கும். நாவல் பழம் தொடர்ந்து அந்த கொட்டை சாப்பிட்டா தேகத்துக்கு ரொம்ப நல்லது என்று தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக அதுக்கு மேல இந்த மற்ற 8 மலைகளுடைய தொடர்பு இதுகள் எல்லாம் சொல்லி அப்புறம் வேறு உலகத்துக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் வரும். அதான் கூப்பிடையில் பேர். அதனால இப்படி புண்ணியவான்கள் எழுதி வச்சிருக்கிறான். யதார்த்தமா எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளட்டும்னு புண்ணியவான்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை தெரிந்து கொள்வது நம்முடைய முக்கியமான கடமை. நம்ம பார்வதி குமியத நிர்பிரபுவான புகழியில் தகர் போல அமிர்தகவி தொடைவாட அடிமைதான கருள்வாயே சமரில் சதுர்மான தனியில் தெரிவோனு நமதிவயா பார்வதிபதே வான்முகில் வளாது வெய்யம் அலிவளஞ்சுரக்கமன் கோன் முறை அரசிய குறைவிலாது இருள் வாழ்ந்து நான் மறை அறங்கள் ஒங்கன் அற்றவெள்ளி மல்க மேன்மைகள் செய்வனிதி விளங்கு உலகம் எல்லாம். நம பார்வதிபதையே